தென்றல் ஜூலை 2011. சிறு கதை பகுதியில் நார்மன் ஓக்லஹாமாவிலிருந்து டாக்டர் ஏ சுந்தரராஜன் அவர்கள் எழுதியுள்ள கோமேதக கண்கள். ஏண்டி உன் உயிரை வாங்குறே, பேசாம இருந்து தொலை, ரகு தன் 4 வயது மகள் ரம்யாவிடம் கத்தினான். ஏன் இதற்கும் இவள் மேல் எரிந்து விழுகிறீர்கள்? ரகுவின் மனைவி ராதாவின் புலம்பல் இது. என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்கள், ஆபீஸில் இன்று நிறைய வேலை இருக்கிறது, கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியும். முடிந்தால் ராதா நாளை ட்ரிப்புக்கு கொஞ்சம் தயார் பண்ணிவை என்று கூறிக்கொண்டே தன் அலுவலகத்துக்கு கிளம்பினான் ரகு. ஏமா என்னை இப்படி கோச்சுக்கிறா அப்பா, நான் தான் சமத்தா இருக்கேனே, ABCD கூட நல்லா சொல்றேனே என்றாள் ரம்யா ராதாவை தழுவிக்கொண்டு. ராதா தன் குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டாள். பொங்கி வரும் கண்ணீரை அடக்க மிகவும் கஷ்டப்பட்டாள். ஆமாம் கண்ணு, நீ சமத்தா தான் இருக்கே, உன்னை அடைய நாங்கள் மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்பா கோச்சின்டா என்ன, நான் இருக்கேனே உன்கிட்ட அன்பா இருக்க என்றாள். உண்மைதான், குழந்தை ரம்யாவிடம் வயதிற்கு மீறிய புத்திசாலித்தனம், பார்க்கவும் மிக அழகு. சொல்லப்போனால் ராதாவையும் ரகுவையும் விட பன்மடங்கு அழகாக இருந்தாள். நல்ல சிவப்பு கோமேதக நிற கண்கள். நீ அழாதேம்மா, நாளைக்கு மெட்ராஸ் போறோம் இல்லையா என்று சொல்லிக்கொண்டே ராதாவின் கண்களை துடைத்தது குழந்தை. ஆமாண்டி கண்ணே, ரயில்ல போறது உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ராதா தன் 5 வருட மன வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள். கல்யாணமான புதிதில் ரகு இப்படி சிறுசிடுப்பாக இருந்ததே இல்லை. தினம் தினம் மாலையில் மல்லிகைப்பூ வாங்கி வருவான். வாரம் ஏதாவது ஒரு சினிமா. கல்யாணமானவுடன் தேனிலவுக்கு மைசூருக்கு போயிருந்தார்கள். மங்களூரில் ரகுவுக்கு கொஞ்சம் ஆபீஸ் விஷயமாக வேலை இருந்ததால் அங்கு சென்று ஒரு நல்ல ஹோட்டலில் 2 நாள் தங்கிவிட்டு பின் பம்பாய் வந்தார்கள். தேனிலவுக்கு பின் ராதா உண்டாகி இருந்தாள். அவள் ரம்யாவை சுமந்து கொண்டிருக்கும் போது எப்படி தாங்கினான் ரகு? குழந்தை ரம்யா பிறந்த பின்னர்தான் இந்த மாற்றம் வந்தது ரகுவிடம். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டிருக்கிறாள் ராதா. ஏதாவது சாக்கு சொல்வான். ராதாவுக்கு தெரியும், ஏதோ ஒன்று ரகுவின் மனதை அரித்து கொண்டிருக்கிறது என்று. மறுநாள் பிரயாணத்துக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் எடுத்து வைக்க தொடங்கினாள் ராதா. திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பம்பாயிலிருந்து மெட்ராஸுக்கு தான் போகிறோம், அப்படியே திருச்சிக்கு போய் ரகுவின் குலதெய்வமான சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனையும் தரிசித்து வந்தால் என்ன என்று ரகுவின் அம்மா சொல்லியிருக்கிறாள். மதுரகாளி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்று. அவள் கருணையால் ரகு பழையபடி மாறினாள் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும் என்று எண்ணினாள். உடனே சிறுவாச்சூர் அம்மனை வந்து பார்ப்பதாக வேண்டிக் கொண்டாள். கொஞ்சம் நிம்மதி பிறந்தது. பம்பாயிலிருந்து சென்னை ரயில் பயணம் நன்றாகத்தான் இருந்தது. குழந்தை ரம்யாவுக்கும் கனகுஷி ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு ஏதாவது சொல்லிக் கொண்டே வந்தாள். வழக்கம் போல் ரகுவின் சிறுசிழுப்பு குறையவே இல்லை. சென்னை வந்து சில நாள் கழிந்த பின் சிறுவாச்சூர் வேண்டுதலை பற்றி ரகுவிடம் சொன்னாள் ராதா. ரகுவுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. திருச்சியில் இருக்கும் தன்னுடைய பழைய நண்பர்களை பார்க்கலாமே என்று தோன்றியதால் சரி என்று சொன்னான். தன் சிறுசிழுப்பு காரணம் என்னவென்று சொல்ல நினைத்தான் ரகு. ஆனால் ராதா தன்னை மிகவும் மட்டமாக நினைத்து விடுவாள் என்று தோன்றியதால் வழக்கம் போல் பேசாமல் இருந்து விட்டான். திருச்சியில் ஜங்ஷன் அருகே ஒரு ஹோட்டலில் தங்கினார்கள். ஹோட்டல் பக்கத்திலேயே பஸ் நிலையம். அங்கு சென்று சிறுவாச்சூருக்கு எப்படி என்று விசாரித்தார்கள் ரகு. சிறு வயதில் அங்கு சென்றிருக்கிறான், அவனுக்கு அங்கு சென்றதெல்லாம் மறந்து விட்டது. பஸ் நிலையத்தில் 80 வயது மதிக்கு தகுந்த பெரியவர் ஒருவர் இவர்களிடம் வந்தார். தானும் சிறுவாச்சூர் போகிறேன் என்றும் பெரம்பலூர் செல்லும் பஸ்ஸில் தான் போக வேண்டும் என்றும் சொன்னார். பஸ் புறப்பட இன்னும் 2 மணி நேரம் இருந்தது. சிறுவாச்சூரில் நல்ல சாப்பாடு வசதி கிடையாது, நீங்கள் ஹோட்டலிலிருந்து கொஞ்சம் கட்டி சாப்பாடு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார் அவர். அவர் சொன்னது நல்ல யோசனையாகப்பட்டதால் சாப்பாடு எடுத்து வர ஹோட்டலுக்கு சென்றான் ரகு. அவன் திரும்பி வரும் வரை அந்த பெரியவரிடம் பேசி கொண்டிருந்தாள் ராதா. ரகுவின் அம்மா வழி பரம்பரையெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்திருப்பை அறிந்து ஆச்சரியப்பட்டாள். சிறுவாச்சூருக்கு அவர்கள் வரும்போது நடுப்பகல் ஆகிவிட்டிருந்தது. ஏகத்துக்கு உஷ்ணமாயிருந்தது. ரகு ரம்யாவை தன் தோல் மேல் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. அதனால் தன்னால் முடிந்தவரை ரம்யாவை தூக்கி கொண்டு நடந்தாள் ராதா. பூஜையெல்லாம் முடியும் போது மணி மதியம் 3 கடந்து விட்டிருந்தது. ரம்யாவுடன் பிரகாரத்தில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தாள் ராதா. பெரியவர் ரகுவை அழைத்தார் கோவிலை 3 முறை சுற்றி வர. அப்படி சுற்றி வரும்போது அவனுடன் பேசத் தொடங்கினார். ஏன்பா, நானும் பார்த்து கொண்டுதான் வருகிறேன், நீ ஏன் உன் குழந்தையை இப்படி கோபித்துக் கொள்கிறாய்? இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள குழந்தையை பெற நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றார். பின் திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவரை போல, ரகு, உன் குழந்தையை அப்படியே உன் கொள்ளு பாட்டி சுந்தரியை உரித்து வைத்திருக்கிறாள். அவள் மாதிரியே சிவப்பாகவும் அழகாகவும் இருக்கிறாள். சுந்தரி பாட்டியை நான் என் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். கொங்கணி தேச பூர்வீகம் அவளுக்கு. அந்த தேசத்துக்கே உரித்தான சிவப்பு நிறமும் கோமேதக கண்களும். திடீரென்று தன் மனதில் கவிந்திருந்த பனித்திரை மறைவதை உணர்ந்தான் ரகு. இவ்வளவு மட்டமான சந்தேகத்திற்கு உள்ளானதை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டான். அவன் கண்களில் வரம்பை மீறி நீர் ததும்பியது. எதுவும் பேசத் தோன்றாமல், பேசவும் முடியாமல் ஒரு மூலையில் ரம்யாவுடன் உட்கார்ந்து கொண்டிருந்த ராதாவிடம் ஓடினான். ராதாவின் கன்னத்தில் அன்புடன் லேசாக தட்டிவிட்டு ரம்யாவை தூக்கி அணைத்து அப்படியே விடாமல் முத்தமிட ஆரம்பித்தான். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.